ஸ்லோகம் 2 பக்தியின் 6 முட்டுக்கட்டைகள்.
அத்யாஹார பிரயாசச்ச பிரஜல்போ நியமாக்ரஹ ஜனசங்கச்ச லௌல்யம் ச சத்பிர்பக்திர் விநஸ்யதி. அத்யாஹார பிரயாசச்ச பிரஜல்போ நியமாக்ரஹ ஜனசங்கச்ச லௌல்யம் ச சத்பிர்பக்திர் விநஸ்யதி.
ஆறு விதங்களான குற்றங்கள் பக்தியை அறவே அழித்துவிடும். அவை: 1. அளவுக்கு மிஞ்சி உண்பதும், தேவைக்கு மேல் சம்பாதிப்பதும். 2. பக்திக்கு எதிரான செயல்கள். 3. பிரயோஜனமில்லாத வீண் பேச்சுக்கள். 4. முக்கியமான விதிமுறைகளை கடைப்பிடிக்காமல் இருத்தல். விதிமுறைகளில் தேவையின்றி வெறி ஆர்வம் கொள்ளுதல். 5. பக்திக்கு எதிரானவர்களிடம் கூடுதல். 6. பிரயோஜனமில்லாத கொள்கைகளில் மனதை செலுத்தி அலைபாய்தல், அவற்றில் வெறியாக பேராசை கொள்ளுதல். உபதேச பிரகாஷிகா தீகா. பக்தி முறைகளை ஒரு சாதகன் முதன் முதலில் துவங்கும் போது அவனது இதயத்தில் உலக சம்பந்தமான ஆசைகள்தான் மிகுந்து இருக்கும். எனவே அவர்களுக்கு முதலாவது சுலோகத்தில் கூறப்பட்டுள்ள 6 விதமான உந்தல்களை அடக்குவது மிகவும் கடினமாகவே இருக்கும். அதன் காரணமாக ஆரம்ப நிலையில் பக்திக்கு தீங்கினை விளைவிக்கும் பலவிதமான அனர்த்தங்களும் அந்த சாதகனின் இதயத்தில் தோன்றும். அப்படிப்பட்ட சாதகனுக்கு தீங்குகளை விளைவிக்கும் அந்த அனர்த்தங்கள் என்னவென்பதை அவனுக்கு கூறி உதவி செய்வதே இந்த சுலோகத்தின் நோக்கமாகும். அளவுக்கு மிஞ்சி உண்பது, தேவைக்கு மேல் செல்வங்களையும் பொருட்களையும் சேர்ப்பது, இவைகளை குறிப்பதே இந்த சுலோகத்தில் வரும் அத்யாஹாரா என்ற சொல். பிரயாச என்றால் உலக சம்பந்தமான பொருட்களை அடைய வேண்டி சிரத்தை கொள்வதும், பக்திக்கு சாதகம் இல்லாத செயல்களை செய்வதுமாகும். பிரஜல்ப என்றால் மற்றவர்களை பற்றி வீணாக குற்றம் கூறி பேசுதல். இப்படி பிரயோஜனமற்ற வம்பு பேச்சுகளால் நேரம்தான் வீணாக்கப்படுகிறது. நியமாக்ரஹ என்ற சொல்லை 2 விதங்களாக பொருள் கொள்ளலாம். நியம பிளஸ் ஆக்ரஹ, விதிமுறைகளை கடைபிடிப்பதில் பேரார்வம். 2. நியம பிளஸ் அக்ரஹ, விதிமுறைகளை கடைபிடிக்க தவறுதல். முதல் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் உத்தம பலனாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதில் பிரயாசப்படாமல் அற்பமான பலன்களை அளிப்பதும், இன்ப சுகங்களை அனுபவிக்க உதவும், சொர்க்க லோகங்களை அடைய உதவுவதுமான விதிமுறைகளை அனுசரிப்பதை குறிக்கிறது. 2. அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் அது பக்தியை வளர்க்கும் விதிமுறைகளுக்கு எதிரான பிரயாசங்களை குறிக்கிறது. ஜன சங்க என்றால் சுத்த பக்தர்களிடமுள்ள தொடர்புகளை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் தொடர்பு கொள்ளுதல் என்று அர்த்தம். ஸ்ரீமத் பாகவதத்தில் தேவகுத்திக்கும் கர்டம முனிவருக்கும் இடையே நடந்த ஒரு சிறு உரையாடல் வழியாக எவ்வாறு நாம் உலகப் பற்றுள்ளவர்களிடமிருந்து விலக வேண்டும் என்பதை அறியலாம்.
சங்கோயக சம்ஸ்ருத்தேர்ஹேதுர் அசத்சுவிஹிதோதியா சயேவ சாதுஷு க்ருதோ நிக்ஸங்கத்வாய கல்பதே.
ஓ தேவா, ஒருவன் கொண்டுள்ள தொடர்பே அவனுக்கு உலகத்து மாயையுள் சிக்குதலையோ அல்லது மோட்சத்தையோ அளிக்கக்கூடியது. தன் அறியாமையினால் ஒருவன் பக்தியை விட்டுவிட்டு உலக சம்பந்தமான ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களிடம் தொடர்பு வைத்தால் அது அவனை உலக சம்பந்தங்களில் கடுமையாக சிக்க வைத்துவிடும். ஆனால் அவன் சுத்த பக்தர்களிடம் தொடர்பு வைத்தால் அந்த சேர்க்கை அவனை பரிசுத்தப்படுத்தி பகவானின் பாத கமலங்களில் கொண்டு சேர்த்துவிடும். மேலும் கபிலதேவ பகவான் கீழ்வரும் உபதேசத்தை தேவகூதிக்கு அளிக்கிறார்.
சங்கம் ந குறியாத் பிரமதாசுஜாது யோகஸ்ய பாரம் பரமாருருக்ஷு மத்சேவயா பிரதிலப்தாத்மலாபோ வதந்தியா நிறைய துவாரம் மஸ்யா.
எவன் ஒருவன் பக்தி யோகத்தின் பரமசிகரமான கிருஷ்ண பிரேமை என்ற பழத்தை அடைய விரும்புகிறானோ அவன் ஒருபோதும் பெண்களிடம் தகாத உறவுகள் வைத்து கொள்ளக்கூடாது. உலக மாயையிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களை அடைய விரும்பினால் அவன் ஒருபோதும் பெண்களிடம் தகாத உறவு வைக்கக்கூடாதென்றும் அப்படி வைப்பவனுக்கு நரகத்தின் வாயில் விரிந்து திறந்திருக்கிறதென்றும் மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்த முனிவர்கள் கூறுகிறார்கள்.
தேஷ்வசாந்தேஷு மூதேஷு கண்டிதாத்மஸ்வசாதுஷு சங்கம் ந குறியாச்சோசேஷு யோஷித் கிரீடா மிருகேஷு ச.
முட்டாள்கள், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி ஆடுகிறவர்கள், உலகப் பற்றுள்ளவர்கள், நாம் இந்த உடல் என்ற எண்ணம் கொண்டவர்கள், எப்போதும் வருத்தப்படுகின்றவர்கள், பெண்களின் கைகளில் கட்டுண்டு நாய்களாக நடனமாடுகிறவர்கள், இவர்கள் எவருடனும் ஒருவன் ஒருபோதும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாகாது. இவ்வாறு உலக சம்பந்தமான தொடர்புகளின் குறைகளை சாஸ்திரங்கள் நமக்கு விளக்கி அவற்றிலிருந்து விலக வேண்டும் என்று அவை வலியுறுத்துகின்றன. லௌல்ய என்றால் உகந்த பொருட்களின் மேல் நம் மனம் உணர்ச்சி வயப்பட்டு ஆசைப்படுதலையும் பலவிதமான மனிதர்களுடன் கொண்ட தொடர்பால் அவர்களின் விதவிதமான கருத்துக்களை கேட்டு மனம் குழம்பி நிரந்தர புத்தி இல்லாமல் தத்தளிப்பதையும் குறிக்கிறது. அந்த மனம் விலை மாது போல் சில சமயம் கர்மயோகத்தையும் சில சமயம் யோக ஆசனங்களிலும் மற்றும் சில சமயங்களில் ஞான யோகத்திலும் இன்னும் சில சமயம் பக்தி யோகத்திலும் இப்படியாக மாறி மாறி செல்லும். அவை ஒருவனது ஒருங்கான பக்தியை அழித்துவிடும். பீயூஷ வர்ஷினி விருத்தி அத்தியாகார பிரயாச பிரஜல்ப நியமாக்கிருக ஜனசங்க லௌல்ய என்ற இந்த ஆறு விதங்களான அனர்த்தங்கள் பக்திக்கு நேராக எதிரானவைகள். அத்தியாகார என்பது ஒரு கூட்டுச்சொல். அது அதி என்ற சொல்லும் ஆகாரா என்ற இன்னொரு சொல்லும் சேர்ந்தவை. அதி என்றால் மிக அளவான அல்லது அளவு கடந்த என்று பொருள். ஆகாரா என்றால் ஒருவன் தனக்கு இன்பம் பெறுவதற்காக பிடித்து கொள்ளுதல் அல்லது நுகர்தல் என்று அர்த்தம். எனவே அளவு கடந்து இந்திரியங்கள் மூலமாக சுகம் பெறுவதையும் தன் தேவைக்கும் அதிகமாக பொருள் சேர்ப்பதையும் அத்தியாகார என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்ப வாழ்க்கையிலிருந்து துறந்து வாழும் பக்தர்கள் ஒருபோதும் உலக சம்பந்தப்பட்ட பொருட்களை சேர்க்கலாகாது. குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் வைஷ்ணவர் தன் தேவைக்கு வேண்டியவைகளை மட்டும் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு மேல் சேர்த்தால் அது அத்தியாகார ஆகிவிடும். எனவே பகவானுக்கு பஜனை செய்ய விரும்பும் எந்த ஒரு பக்தனும் உலகப் பற்றுள்ளவர்கள் தங்கள் இன்பங்களுக்காக சேகரித்து வைப்பது போல் ஒருபோதும் செய்யலாகாது. பிரயாச என்ற சொல் பக்திக்கு எதிரான எல்லா விதமான செயல்களையும் தனது இந்திரிய சுகங்களுக்காக செய்யும் அனைத்து செயல்களையும் குறிக்கும். பிரயோஜனமில்லாத காலத்தை கழித்து வீணாக்கும் வீண் பேச்சுக்கள் அனைத்தும் பிரஜல்ப என்று அழைக்கப்படும். நியமாக்கிரக என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன. முதலாவது அர்த்தம், ஒரு சாதகன் படிப்படியாக மேல்நிலையான தகுதியை பெறும்போது அவன் இன்னமும் கீழ்நிலைக்குள்ள விதிமுறையில் தேவையின்றி பேரார்வம் செலுத்துதல். இரண்டாவது அர்த்தம், பக்தியை வளர்ப்பதற்கான விதிமுறைகளை கடைப்பிடிக்காமல் அதில் முழுமையான நம்பிக்கையும் இல்லாமல் இருத்தல். ஜனசங்கா என்றால் பகவானின் பக்தர்களை தவிர மற்றவர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் பழகுவதை குறிக்கின்றது. லௌல்யம் என்றால் நிலையற்று தடுமாறுவதையும் பேராசையையும் குறிக்கும். ஒரு விதமாக பார்த்தால் இது கண்ட மத கொள்கைகளையும் கருத்துக்களையும் உறுதியும் தெளிவுமில்லாத கோட்பாடுகளையும் கேட்டு மனம் தத்தளிப்பதை குறிக்கிறது. இன்னொரு விதமாக பார்த்தால் இது பிரயோஜனமில்லாத இந்திரிய சுகங்களை குறிக்கிறது. பிரஜல்பத்தினால் ஒருவன் சாதுக்களை பற்றி கிண்டலாக பேசி கழிக்கிறான். லௌலியத்தினால் ஒருவன் நிரந்தரமில்லாத தெளிவற்ற கோட்பாடுகளில் மூழ்கி திளைப்பதற்கு ஆர்வப்படுகிறான். இவை இரண்டுமே நாம அபராதத்தில்தான் கொண்டு போய் முடியும். எனவே ஒருவன் மிகவும் கவனம் கொண்டு இவைகளை கைவிட வேண்டும். அனுவிருத்தி. ஞானிகளின் மிக முக்கியமான செயல் அளவில்லாமல் அறிவை சேகரிப்பதே. கர்மயோகிகளின் முக்கியமான செயல் பின்னர் மேல் உலகங்களில் இன்பத்தை பெற வேண்டி அதற்கான புண்ணியங்களை செய்தலாகும். இந்திரிய சுகங்களை அனுபவிப்பவர்கள் அளவின்றி பொருட்களை சேகரிக்கிறார்கள். இவை அனைத்தும் அத்தியாகாரமே ஆகும். மேலும் ஞானத்தை வளர்ப்பதற்காக ஞானிகளும் மனைவி வீடு மக்கள் செல்வம் என்று எல்லாவற்றையும் அடைய விரும்பும் கர்மிகளும் செய்யும் அத்தனை முயற்சிகளும் பிரயாசம் என்று அழைக்கப்படுகிறது. அறிவை சேகரித்து வரட்டு ஞானியாகும் ஒருவன் கடைசியாக பெறுவது என்ன? பிரயோஜனம் எதுவும் இல்லாத வரட்டு வேதாந்தமே. புகழுக்கும் புண்ணியத்துக்காகவும் கர்மிகள் செய்யும் புண்ணியங்களுக்கு என்ன பலன்? பகட்டான சமயச் சடங்கு முறைகளும் போக இன்பமும் இந்திரியங்களை கவர்ந்து இன்பமடைய வைக்கும் இனிமையான பேச்சுகளை பேசுபவர்களும் இதில் சார்கிறார்கள். இவை அனைத்துமே பிரஜல்பம் என்று அழைக்கப்படுகின்றன. முக்தி பெறுவதற்காக ஞான சாஸ்திரங்களை படித்து அதன் விதிமுறைகளை கடைப்பிடிப்பதே ஆக்ரகம் அல்லது வெறியான பிடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. வரட்டு வேதாந்தங்களிலுள்ள விதிமுறைகளில் ஈர்க்கப்பட்டு இவ்வுலகத்திலும் மற்ற உலகங்களிலும் சுகங்களை அனுபவிப்பதற்காக அவற்றை அனுசரிப்பதேயே நியம ஆக்ரகா என்று அழைக்கிறோம். மேலும் ஒருவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஒத்தவாறு உடனடி இன்பங்கள் கிடைப்பதற்காக எல்லா விதமான மக்களுக்கும் உகந்ததாக விதிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளுக்கும் கூட நியம ஆக்ரகம் என்றே பெயர். இதுபோல் பக்தியை வளர வைக்கும் விதிமுறைகளை பின்பற்றாமல் அவற்றிற்கு புறம்பாக இருப்பதும் நியம ஆக்ரகம ஆகும். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் சிறுபிள்ளைத்தனமான வெறுக்கத்தக்கதான மூட நம்பிக்கைகளையும் கூட ராக மார்க்கத்தில் உள்ள உன்னத பக்தி என்று பறைசாற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி ஹரிபக்தி விலாசத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது.
ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிம் வினா ஜகாந்தி கீ ஹரேர் பக்தீர் உத்பாதாயைவ கல்பதே.
ஒரு சாதகன் பகவான் ஸ்ரீஹரியிடம் முழுமையாக தனிப்பட்ட விதமான பக்தி கொண்டிருந்தாலும் கூட அவன் ஸ்ருதி ஸ்மிருதி, புராணங்கள் மற்றும் நாரத பஞ்சராத்திரா போன்ற சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் அது அனர்த்தங்களையே உண்டு பண்ணும். கல்யாண கல்பத்தாறு என்ற நூலில் ஸ்ரீ பக்தி வினோத தாக்கூரா கீழ்கண்டவாறு தனது மனத்திடம் புலம்பி கூறுகிறார். என் மனமே, நீ என்ன காரியம் பண்ணியிருக்கிறாய்? நீ உன் விவரம் தெரியாத நிலையினால் புனிதமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தை குறுகிய மனப்பான்மையுடையதென்று தப்பாக கூறி நீ உன்னையே ஏமாற்றினாய். புனிதமான கோட்பாடுகளை கொண்ட அந்த சம்பிரதாயத்தை நீ ஏமாற்றுக்காரர்கள் என்று குற்றம் கூறி மறுத்து விலக்கினாய். நீ வைஷ்ணவ திலகத்தையும் துளசி மாலையையும் தவிர்த்தாய். நாம ஜபம் செய்யும் பஜனை மாலையை தூர எறிந்தாய். இந்த திலகத்தை இடுவதில் என்ன பயன்? எதற்காக இந்த பஜனை மாலை? என் மனதில்தான் நான் ஜபம் பண்ணுவேனே. ஒருவன் உண்ணும் உணவுக்கும் பஜனை செய்வதற்கும் சம்பந்தமே கிடையாது. மாமிசம், மீன், முட்டை இவைகளை விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று எண்ணாதே. மேலும் மது, காபி, டீ இவற்றை அருந்துவதையும், பான், புகையிலை, மரிஜுவானா, கெம்ப், ஓப்பியம் போன்ற போதைப் பொருட்களையும் ஏன் விட வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய். மேலும் தீட்சை எடுக்க வேண்டிய அவசியத்தையும் தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டாய். நீ ஒரு ஆண்டவனின் அவதாரம் என்று பறைவேறு சாற்றுகிறாய். வெவ்வேறு விதங்களில் உன்னுடைய சொந்த கருத்தையே வேதம் என்று மிகுந்த பலமுடன் உபதேசிக்க ஆரம்பித்து விட்டாய். முன்னர் தோன்றிய மகாபெரும் ஆச்சாரியார்களை பற்றி கிண்டலாக பேசி அவர்களது கொள்கைகளையும் புனிதமான பக்தியையும் ஏளனம் செய்து அவர்கள் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறாய். ஏதோ சில தந்திரமானவர்கள் திலகத்தையும் துளசி மாலையையும் அணிந்து மற்றவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்கிறாய். எனவே எவரொருவர் திலகத்தையும் துளசி மாலையையும் அணிந்திருக்கிறார்களோ அவர்களை ஏமாற்றுக்காரர்கள் என்று கூறி அவர்களுடன் தொடர்பே கொள்ளாமல் விலகுகிறாய். ஆனால் என் சகோதரனான மனமே, தயவு செய்து நீ எண்ணிப்பார். நீ இதனால் என்ன லாபத்தை அடைந்துள்ளாய்? நீ தங்கத்தை எறிந்துவிட்டு சாம்பலை எடுத்துள்ளாய். உனது இவ்வுலகமும் மறு உலகமும் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. எல்லோரையும் நீ ஏமாற்றுக்காரனென்றும் பாசாங்கு செய்பவன் என்றும் வஞ்சகன் என்றும் கூறுகிறாய். ஆனால் உனக்கு பகவானிடம் பக்தி ஏதாவது உள்ளதா? நீ இந்த உடலை விடும்போது உனக்கு என்ன கதி கிடைக்கும்? ஓ மனமே, நான் உனக்கு என்ன சொல்ல? நீ எப்போதும் பிரேமை பிரேமை என்று வாய்கிழிய பேசுகிறாய். ஆனால் அதனால் உனக்கு என்ன கிடைக்கிறது? பிரேமை என்பது ஒரு விலைமதிக்க முடியாத மிக மிக அபூர்வமான ஒரு மாணிக்கக்கல். மிக மிக கடினமான சாதகங்களை கடைப்பிடித்தால் மட்டுமே அது கிடைக்கும். நீ மோசடியான பயிற்சிகளினால் கண்ணீர் விடுதல், உடம்பு நடுங்குதல், மயிர் குத்தி நிற்றல் மற்றும் கீர்த்தனை ஆன்மீக நிகழ்ச்சிகளில் மயங்கி விழுதல் இப்படி அனைத்தையும் கச்சிதமாக செய்துவிட்டு மறுகணமே உன்னுடைய உண்மையான வியாபாரமான செல்வம் சேர்த்தல், பெண்கள் மற்றும் புகழ் கிடைக்க வேண்டி அனைத்தையும் செய்கிறாய். உண்மையான பிரேமையை அடைய செய்ய வேண்டிய சுத்தமான பக்தி சாதகங்களில் கொஞ்சம் கூட உனக்கு நாட்டமில்லை என்றால் பின்னர் எங்கிருந்து பகவானிடம் பிரேமை வரும்? முதலாவதாக இறைவனின் நாமத்தின் மேல் சுமத்தும் 10 விதமான அபச்சாரங்களையும் விலக்கி பகவானின் நாமங்களை இடைவிடாமல் எப்போதும் நீ ஜபிக்க வேண்டும். நீ பகவான் ஸ்ரீஹரியின் கதைகளை வைஷ்ணவர்களின் மத்தியில் இருந்து கேட்க வேண்டும். அதன் பின்னர்தான் ஸ்ரீ நாம பிரபுவின் கருணையினால் சுத்தமான பிரேமை தானாக உன் இதயத்தில் உண்டாகும். நீ ஒருபோதும் ஒழுங்காக பஜனை செய்வதில்லை. சுத்த பக்தர்களுடன் நீ ஒருபோதும் சங்கீர்த்தனம் செய்ததில்லை. நீ தனிமையில் அமர்ந்து உனது இந்திரியங்களையெல்லாம் அடக்கி முழுவதுமாக பகவானை மட்டும் தியானம் செய்திருக்கிறாயா? நீ மரத்தில் ஏறுவதற்கு முன்னமே கையில் பழம் கிடைக்கும் என்று பறிக்கிறாய். உன் கையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. மிகவும் புனிதமான கிருஷ்ண பிரேமை மிகவும் அரிதானது. மற்றவர்களையும் நீ ஏமாற்றி நீயும் ஏமாறுகிறாய். முதலில் நீ தகுந்த சாதகங்களை முறையாகவும் சரியாகவும் செய். அதன்பின் பிரேமை தானாக வந்து சேரும். ஓ சகோதரனே, காமமும் பிரேமையும் வெளியில் ஒன்று போல் தோன்றினாலும் அவைகள் வேறானவைகள். காமம் என்பது துருப்பிடித்த இரும்பு போல், பிரேமையோ சுத்தமான தங்கத்தை போன்றது. நீ காமத்தை பிடித்து கொண்டு அதை சுத்தமான தங்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். யாராவது இப்படி காமம் போன்ற தகாத முறைகளால் பிரேமையை அடைய முடியுமா? ஓ முட்டாளான என் மனமே, நீ காமமே பிரேமை என்று நினைத்து மயங்கியுள்ளாய். உடல், ஜதை மற்றும் எலும்புகளுக்காகவே காமம் உண்டாகிறது. அந்த காமமே எப்போதும் இந்திரியங்களின் பின்னால் வேகமாக ஓடுகிறது. ஆனால் மாசற்ற அன்புதான் எல்லா ஜீவன்களின் இயற்கையான குணம். அந்த பிரேமையே முழுவதுமானதும் இயற்கையிலேயே ஆன்மீக வடிவமுமானது. அந்த பிரேமையின் ஒரே குறிக்கோள் ஸ்ரீஹரி மட்டுமே. துணிமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட எலும்பும் ஜதையுமான பொம்மைக்கல்ல. ஜீவன்களிடம் தற்போது அந்த பிரேமையே காமத்தினால் மூடப்பட்டுள்ளது. எனவே நீ காமத்தை விட்டறிந்து விட்டு உனது பரிசுத்தமான அன்பை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். முதலாவதாக, எண்ணிக்கை அற்ற முந்திய பிறவிகளில் சேர்த்து வைத்திருந்த புண்ணியங்களால், அதாவது சுக்ருதிகளால் ஒருவனுக்கு சுத்த நம்பிக்கை என்ற சிரத்தை வருகிறது. அதன் பின்னர் ஹரி கதைகளை கேட்டும் சுத்த பக்தர்களுடன் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணியும் அந்த சிரத்தை மேலும் வளர்ந்து நிஷ்டா என்ற உறுதி பிடிப்பை அடையும். அதன் பின்னர் ருச்சி என்ற ஆன்மீக ரசிப்பையும் அடைகிறது. அதன் பின்னர் ஆசக்தி என்ற ஆழ்ந்த பிடிப்பு வருகிறது. ஆசக்தியிலிருந்து பின்னர் பாவம் வெளிப்படுகிறது. பாபாவிலிருந்து பின்னர் பிரேமை வெளிப்படுகிறது. இந்த வரிசைகளில்தான் ஒவ்வொரு நிலைகளையும் தாண்டி பின்னர் கடைசியாக பிரேமை உண்டாகிறது. இவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக அனைத்து நிலைகளையும் கடந்த பின்னரே பிரேமையை அடைய முடியும். வேறு எந்த முறையாலும் அதை பெற இயலவே இயலாது. ஓ கொடியதான மனமே, இப்படி நீ படிப்படியாக சாதகத்தை மேற்கொள்ள ஏன் பயப்படுகிறாய்? உன் போலி பிரேமையினால் நீ எதையும் அடையமாட்டாய். இப்படி நீ போலித்தனமாக நடித்து நீ தற்காலிகமான சொற்ப இன்பத்தை மட்டுமே பெறுகிறாய். ஆனால் அதுவும் கடைசியில் உன்னை துயரத்திலேயே கொண்டு சேர்க்கும். நீ இதை நன்கு சிந்தித்து அறிந்து எல்லா விதமான அருவருக்கத் தரும் அனர்த்தங்களையும் விட்டுவிட்டு சுத்தமான பக்தி சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும். உனக்கு வரும் நல்ல காலம் இதை பொறுத்தே அமைந்துள்ளது. சூனியமான நிர்வாணம் அல்லது பிரம்ம மோட்சத்தை குறிக்கோளாக கொண்ட ஞானிகளிடம் தொடர்பு, பிரதி பலன்களின் மேல் பேராசை கொண்டு உழைக்கும் கருமிகளுடன் தொடர்பு, இந்திரிய சுகங்களையே பரம சுகம் என்று எண்ணி உலக சுகங்களை சுகிக்க துடிப்பவர்களிடம் உள்ள தொடர்பு, இவை அனைத்தையும் ஜனசங்கம் என்று இந்த சுலோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உறவுகள் முதலில் மகிழ்ச்சியை கொடுப்பதாக தோன்றினாலும் கடைசியில் அவை வேதனைகளையே கொடுக்கும். ஆனால் ஒருவன் பகவானின் பரிசுத்தமான பக்தர்களின் கூட்டாளியாக ஆகும்போது தானாகவே இந்த வேண்டாத கூடல்கள் துண்டிக்கப்பட்டு பின்னர் மறைந்தே விடும். லவ்லியா என்ற சொல்லுக்கு பேராசை அல்லது மன அமைதியின்மை என்று பொருள். மனம் விதம் விதமான விஷயங்களிலும் பொருட்களிடமும் பாய்ந்து அவற்றை ருசிப்பதற்காக ஓடுவதையே இங்கு மன அமைதியின்மை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு மனம் உலக இன்பங்களை சுவைக்கவோ பிரம்ம மோட்சம் பெறவோ வேண்டி நாடி ஓடுகிறது. சில சமயம் அது 8 விதமான யோக பயிற்சிகளை பயில வேண்டுமென்று அங்கே ஓடுகிறது. சில சமயம் தியான யோகத்தை செய்ய வேண்டுமென்று அந்த திசையில் ஓடுகிறது. சில சமயம் யாகங்கள் செய்ய வேண்டுமென்று அங்கே ஓடுகிறது. இன்னும் சில சமயங்களில் நிர்வாண சூனிய பிரம்மத்தை அடைய வேண்டுமென்று அந்த திசையில் ஓடுகிறது. இதுவே லௌல்யா என்பதாகும். எனவே ஒருவன் 6 விதமான குற்றங்களான அத்தியாகார, பிரயாச, பிரஜல்ப, நியமாக்கிரக, ஜனசங்க மற்றும் லௌலிய இவை அனைத்தையும் உதறிவிட்டுவிட்டு சுத்தமான பக்தி சாதனத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அதை ஒருவன் செய்யாவிட்டால் கிருஷ்ண பக்தி ஒன்றுதான் ஜீவன்களின் உத்தமமான பொக்கிஷம் என்பதை அறியவே முடியாது. அது மட்டுமல்ல, அது அவனை பக்தி மார்க்கத்தில் நுழையவே முடியாமல் ஆக்கிவிடும்.